யதா வித்யா ததா கர்ம சோதிதத்வா விசேஷதா பிரத்யவாய ஸ்மிருதே சைவ காரியம் கர்ம முமுட்சுபிஹி நனு த்ருவ ஃபல வித்யா நான்யத் கிஞ்சித் அபேக்ஷதே நாக்ரிஷ்டோ மோ யதைவான்யத் த்ருவ கார்யோப்யபேக்ஷதே ததா த்ருவ ஃபல வித்யா கர்ம நித்யம் அபேக்ஷதே இத்யேவம் கேசிதிச்சந்தி ந கர்ம ப்ரதிபூலதஃ. உபதேச சாஹஸ்ரி ப்ரகரணம் கதிபாகம் முடிஞ்சுடுத்து பத்தியபாகத்துல இருக்கும் முதல் அத்தியாயம், அதுல 9வது ஸ்லோகம். என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சோ இல்லையோ, நமக்கு மறந்து போயிருக்கும் எங்க இருக்கோம் என்ன ஏது அப்படிங்கிறது. மனிதனுக்கு க்ஷேமம் வரணுமையானால், ஆத்தியந்திக க்ஷேமம் வரணுமையானால், அவன் செய்ய வேண்டியது என்ன? ஞானத்தை அடைவான். அந்த ஞானமானது குரு உபதேசத்தினால், உபனிஷத்துகளை சிரவணம் பண்ணுகிறதுனால் வரக்கூடியது. அந்த உபனிஷத் ஜன்ய ஞானம் ஒண்ணுத்தான் எல்லாவற்றையும் அழிக்கும், எல்லா துன்பங்களையும் அழிக்கும். அந்த ஞானம் நமக்கு வரணுமையானால், அதை கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரணுமையானால், அதற்காக அவன் உபாசனைகளையும் கர்மாக்களையும் பண்ணணும். இப்படின்னு ஒரு நியாயம் சொல்லியிருக்க, இந்த நியாயமானது நமக்கு எப்படி அப்படிங்கறது இப்ப சொல்லணும். சில பேர் என்ன சொல்றா, யதா வித்யா ததா கர்மம். இது வரைக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கோம்? ஞானமானது அடையணும், ஞானத்துக்காக இவன் கர்மாவையும் உபாசனத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும், அப்பொழுதுதான் அவனுக்கு சித்த சுத்தி வந்து பிறகு குருவானவர் சொன்னதான ஞானமானது அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்க. இப்ப அந்த சில பேர் என்ன நினைக்கிறா, யதா வித்யா ததா கர்ம சோதிதத்வா விவேததா. ஞானமானது அடையணும்னு சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லிருக்கு. எங்க சொல்லிருக்கு? ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்ய. ஆத்மாவை தாங்கள் பார்க்கணும், அறியணும். எப்படி? ஸ்ரவணம் பண்ணணும். இது இருக்க உருவத்தோட இருக்கிற பொருளா இருந்தா கண்ணால் இப்படி பார்க்கலாம், ஆனா உருவம் இல்ல. உருவம் தான் இல்ல அப்படின்னு சொன்ன சுவை இருக்கா? நாக்கால அறிஞ்சுக்கலாம், அதுவும் பண்ண முடியும். உருவமோ சுவையோ சத்தமோ ஒண்ணுமே இல்லாதான பொருளை எப்படி புலன்கண்ணால் நாம் அறியறது? ஆகையால் அதற்கு வழி ஒண்ணுத்தான் இருக்கு. என்ன வழி அப்படின்னா, காதால கேட்டு மனதால புரிந்து கொண்டு மனதால் அதை பார்க்கணும். மனக்கண்ணால பார்க்கணுமே தவிர சாதாரண புலன்கள்னால அதை நீங்க பார்க்க முடியாது. ஆகையால் மனக்கண்ணால் நீங்க பார்க்கணுமே ஆனால் அதற்கு வழி என்ன அது சொல்லணும். ஆனா வேதமோ நீர் பாரு அப்படின்னு சொல்லி, யதா கர்மா ததா யதா வித்யா. வேதமானது அறியணும் எப்படின்னு உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கோ, அதே போல கர்மாவும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கர்மா பண்ணாம உடால இருக்க முடியாது. அவன் யாரா இருந்தாலும் சரி, கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். என்ன கர்மா பண்ணணும்? வேதத்துல சந்தியாவந்தனம் போல கர்மாக்களை பண்ணணும். அதே போல ஸ்திரீகளா இருந்தா அவளுக்கும் கர்மா விதிச்சிருக்கு. ஆகையா கர்மாவை பண்ணாம அவனால இருக்க முடியாது. இந்தந்த கர்மாவை பண்ணணும், அப்பதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப ஞானமும் விதிச்சிருக்கு, கர்மாவும் விதிச்சிருக்கு. அப்படி இருக்கிறதுனால ரெண்டும் தானே பண்ணணும், ஏதா ஒன்ன விட்டுருவிடோ முடியும். பிரத்யயத்வா விசேஷ பிரத்யவாய ஸ்மிருதே செய்வா. அதோட இல்ல, பிரத்யவாய ஸ்மிருதி இத பண்ணாது போனா பாபம் அப்படின்னு சொல்றேன். ஞானத்தை பண்ணாது போனா ஒன்னும் பாபம் சொல்லல, வேதாந்தத்தை கேட்காத போனா ஒன்னும் பாபம் சொல்லல. ஆனா இந்த ஜென்மாவில தேட முடியுது. இன்னும் எத்தனை ஜென்மா எடுக்கணுமோ, எப்ப கிடைப்பாரோ குரு நமக்கு தெரியாது. ஆனா கர்மா பண்ணலாம் பாபம்னு சொல்லிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணலயே பாபம். பண்ணினா என்ன சார் பலம் கேட்காது, பண்ணினா என்ன பலம்னு சொல்ல முடியாதுங்கிற சித்த சுத்தி பலம் அதான் நமக்கு தெரியாது. ஆனா இந்த கர்மாக்களை பண்ணினா பண்ணாத போனா பிரத்யாயம் பண்ணிக்கணும், பாபம் வரும். வேதாந்தத்தை அவசியம் கேட்டாகணும். எத்தனை பிறவிகள் ஆச்சுதம், இதான் ஒரு பிறவிய, எத்தனையோ பிறவியில நாம் அனுபவிச்சிருக்கோம், துன்பங்களையும் இன்பங்களையும் மாத்தி மாத்தி அனுபவிச்சிருக்கோம். பிறவி இல்லாத போனால்தான் ஒரு மனுஷன் க்ஷேமத்தை அடைவான். பிறவி இல்லாம பண்ணி கொள்றது ஞானம் உண்ணத்தான் வழி. அதனால்தான் அம்பாளுக்கு சிவஞான பிரதாயினின்னு சொல்றோம். ஆகையால் அந்த ஞானத்தை எப்படி வேதம் கட்டளை இட்டிருக்கோ அறியின்ட்டு, அதே போல கர்மாக்களையும் பண்ணுன்னு கட்டளை இட்டிருக்கு. அப்ப கர்மாக்களையும் ஞானத்தையும் சேர்ந்துதானே சார் பண்ணனா? நீங்க வந்து ஞானியா இருக்கிறவனுக்கு கர்மா இல்லைங்கிறீல, அது எப்படி சரியா வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்க. யதா வித்யா ததா கர்மா சோதித்தத்வாவிசேஷத பிரத்யவாய ஸ்மிருதே செய்வ காரியம் கர்ம முமுட்சுபிஹி அப்படின்னு. அதுக்கு நானு துருவபலா வித்யா நான்யத் கிஞ்சித் அபேட்சதே, இதுக்கு பதில் சொல்ற. இந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கு பத்தல, அது ஒண்ணுதான் சாஸ்வதமான பலத்தை கொடுக்கற அறிவு. ஒன்ஸ் ஞானம் வந்தாச்சுன்னா மோட்சம் கிடைக்கிறது. அந்த மோட்சமானது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகாது, அப்படியே இருக்கு. ஆனா கர்மாவனுடைய பலம் எப்படி இருக்கு? கர்மா பண்ணா அதனுடைய பலம் கொஞ்ச நாளைக்கு அழிஞ்சு போயிடும். சொர்க்கலோகத்துல யஜ்ஞாகங்கள்னா பண்ணலையானால் சொர்க்கலோகத்துக்கு போறேன், போயிட்டங்க கொஞ்ச நாள் பலம் இருந்துட்ட அனுபவிச்சுட்ட க்ஷேணே புண்ணியே மத்திய லோகம் விஷந்தி இறங்கி வர வேண்டியதான். வேற வழி இல்ல. காசு சம்பாதிச்சா எவ்வளோ நாள் காசு இருக்கோ அத்தனை நாள் அனுபவிக்கிறாள். அதுக்கப்புறம் ஆயிருக்கு, மறுபடியும் சம்பாதிக்க வேண்டியது. ஒரு மாதம் முழுக்க உத்தியோகத்துக்கு போறேள், ஒன்னாம் தேதி சம்பளம் வந்து கொடுத்தான், மறுபடியும் ரெண்டாம் தேதி போறேன். அப்ப அது செலவழிச்சிருவேனே, மறுபடியும் வேண்டி இருக்க அனுபவிக்கணுமே வேண்டாமா? அதே மாதிரிதான் உலகத்தில் இருக்கிற எந்த கர்மாவாலும் அதனுடைய பலமானது அனுபவிக்க அழிஞ்சு போறது. தத்யதா இஹ கர்ம சித்தோ லோகா க்ஷீயதே, ஏவமேவா இப்படியே அமுத்திர புண்ணிய சித்தோ லோகா க்ஷீயதே, மேல இருக்கக்கூடியதான புண்ணியத்தினால சம்பாதிக்கப்பட்டதான லோகங்களும் அழியத்தான் அழியது. அதனால வித்யைக்கும் கர்மாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கப்பா. ஞானம் வந்ததையானால் மோட்சம் வருகிறது, மோட்சம் வந்தா அது ஒரு நாளைக்கும் அழியாது. எத்தனை கர்மா பண்ணினாலும் கர்மாவுடைய பலமானது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அழிஞ்சுத்தானே ஆகிறது. ஆகையால் அதோட எப்படி சம்பந்தப்படுத்துவேன்? நானு துருவ பல வித்யா நான் கிஞ்சித் அபேட்சதே நாக்னிஷ்டோ மாய தெய்வ அந்யத் துருவ காரியோப்ய அபேட்சதே. இன்னொன்னு பாருங்க, அக்னஸ்டோமம் போல பெரிய கர்மாக்களை நீங்க பண்ணணும்னு தொடங்கிருக்க. ஒரு ஹோமம் பண்ணுவோம், கணபதி ஹோமம் பண்ணுவோம். ஆத்துல என்ன வேணும்? ஹோமம்னா என்ன அர்த்தம்? மந்திரத்தை சொல்லி நெய்ய விடுறது, அதுதானே ஹோமம். ஆனா அது பொருள் வேண்டாமா? சம்பாதிக்க வேண்டாமா? ஆட்டுக்காரி பக்கத்தில் இருக்க வேண்டாமா? அப்பதான் சார் சொல்லும். நீங்க தனியா பண்ணினா ஒன்னும் நடக்காது. அந்த அம்மா பக்கத்தில் நின்னு ஹெல்ப் பண்ணாதான் முடியும். ஒருவராலேயே எல்லா கர்மாவும் பண்ண முடியுமா? அத்தனை பேர் சகாயம் வேண்டியிருக்கு, மந்திரங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு, பல பேர் சேர்ந்தா தான் கர்மாவை பண்ண முடியும். அப்படி கர்மா நீங்க பண்ணலையானால் கர்மாவானது எத்தனை மற்ற பொருட்களை எதிர்பார்க்கிறதோ அப்படி ஞானமானது எதிர்பார்க்கலையே. ஞானமானது நீங்க கேட்டுட்டே இருக்கல, அவ்வளவுதான், ஒரு நாளைக்கு தானா வந்துடுறது. சங்கீதத்தை ஆரம்பிச்சிருக்கோம், முதல்ல புரியல, ஒரு ரெண்டு வருஷம் ஆனப்பறம் நமக்கு சரஸ்தானம் புரிஞ்சிருக்கு. அப்புறம் எதை கேட்டாலும் இந்த சங்கீதம் இது என்ன ராகம் தெரியுது, நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்துடு. அப்படித்தானே? அப்ப கர்மாவானது எப்பொழுதும் மற்றவைகளை எதிர்பார்க்கிறது, ஞானமானது எதிர்பார்க்கல. மாறுபாடு இருக்கோ இல்லையோ? கர்மாவானது குறைச்சலான பலத்தை கொடுக்கிறது, ஞானமானது சாஸ்வதமான பலத்தை கொடுக்கிறது. வித்தியாசம் இருக்கின்ற அதேபோல படிப்பானது, படிப்பான அறிவு, அறிவானது துருவபலா, அறியாமையை போக்கெடுத்து. அறியாமையை போக்கெடுத்தா மறுபடியும் அறியாமை வராது. ஏன் தெரியுமோ? நான் அறியாமைக்கு பரவி இல்லை, ரொம்ப நாளா வந்திருக்கு. எனக்கு சங்கீதம் தெரியாது, பிரெஞ்சு தெரியாதுன்னு. இந்த பிரெஞ்சு தெரியாதுன்னு எப்பத்துல இருந்து தெரியாது சார் கேட்டேன். பிறந்தாண்டியில இருந்து தெரியாது, போன ஜென்மாவில தெரியுமா? போன ஜென்மா நான் மனுஷனாக பிறக்கலையே, மாடா பிறந்திருந்தேன. அதுக்கு முன் ஜென்மான யாருக்கு தெரியும்? இந்த பிரெஞ்சு தெரியாதுங்கிற ஒரு அறியாமை என்னைக்கு இருக்க? அனாதிகாலமா இருக்கு. அனாதிகாலமா இருந்த போதிலும் அறிஞ்சின்றதுமே என்னாச்சு? போயிட்டோ இல்லையா? மறுபடியும் இன்னொரு தரம் பிறக்குமா சார் அறியாமை வருமானா? அதான் பிறக்காதுன்னு சொன்னேன். ஒன்ஸ் ஞானம் வந்தாச்சுன்னா அறியாமை போயிடும். ஒரு மனுஷன் நல்லவன் நீங்க நினைச்சுன்றது ஒரு நாளைக்கு அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் அவன் நல்லவன் நினைப்பா? நிச்சயமா நினைக்க மாட்டேளோ இல்லையா? இந்த அறியாததான ஒரு விஷயம் பொழுது அறிந்து கொண்டீர்களோ அந்த அறியானது, அந்த அறிவானது என்னைக்கும் போகாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க சொல்லலாம் நான் ஏதோ படித்தேன் சார், மறந்து போயிடுச்சு சார். மறதி இதனால இல்ல, மறதி வேற பாப்பத்தினால, அறியாமையினால இல்ல. மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போக நினைச்சா அறிவு வரதோ மறந்து போறதோ பகவானுடைய செயல். ஏன் சார் மறந்து போறேன்னு அதுக்கு ஏதாவது ஆன்சர் உண்டா? மறந்து போயிட்டேன், ஏன் மறந்தேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரியே அறியாமையானது ஒன்ஸ் போச்சுன்னா மறுபடியும் வராது. அதான் ததா த்ருவபலா வித்யா கர்ம நித்யம் அபேட்சதே. கர்மாவானது எப்பொழுதும் இன்னொன்னை எதிர்பார்க்கிறது, ஒண்டியாக தனக்கு தானே பண்ண முடியாது. இத்தேவம் கேட்டு திச்சந்தி ந கர்ம பிரதிகூலதா. இப்படின்னு சில பேர் நினைக்கிறார். அதோட இல்ல, ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் விரோதம் அப்பா, ஆகையால் ரெண்டும் ஒரே சமயத்துல பண்ண முடியாது. எப்படி? வித்யாயா பிரதிகூலம் கர்மஸ்யாசாபிமானதா. இந்த வேதாந்தம் நீங்க கேட்கணும், உங்களுக்கு பக்தி வரணும். மனிதனுக்கு மார்க்கெட்ல கிடைக்காத பொருள் பக்தி. நீங்க எவ்வளவு இருந்தாலும் வாங்க முடியாது. 1 கோடி ரூபாய் இருந்தா பக்தி வாங்கலாம்னு சொன்னா பணக்காரர்கள்ட்டதான் பக்தி இருந்திருக்க முடியும். அவனுக்கு எதுக்கு சார்னர்? எதுக்கோ கிடைக்காத பொருளை வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது பணக்காரனுடைய லட்சணம். உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப பக்திங்கிறது யாருக்கு வருது, எப்ப வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பக்திங்கிறது அது நீங்களா வரவழைச்சுக்க வேண்டியதே ஒழிய எங்கிருந்தோ மார்க்கெட்ல கிடைக்காத பொருள் இல்லை. அந்த பக்தியோடு நீங்க எதை கொடுத்தாலும் பகவான் எடுத்துக்கிற. பத்திரம் புட்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. வெறும் துளசியை போட்டா போறோம் பகவானுக்கு, பில்வத்தை போட்டா போறோம் பரமேஸ்வரனுக்கு, தவனம் மருவம் இது போல இலைகளை போட்டா போறோம். அவெல்லாம் இது வேணும் அது வேணும், மல்லிப்பூ தான் வேணும், எனக்கு ரோஜா பூ தான் வேணும்னு கேட்டாளா? கேட்கலையே. இலைய கொடுத்தா பகவானுக்கு பிரீதி, அனுமானுக்கு வெத்தலையை கொடுத்தா பிரீதி. வெத்தலை போட்டுக்கிறாரு கேட்காதியோ, அதுக்கு பிரீதி அப்படிங்கிற. அப்ப வெறும் இலைகள்னாலேயே திருப்தி, வெறும் பழம், இந்த நல்ல பழம், பெரிய பெரிய பழம் தான் கொடுங்கன்னு கேட்கல. திராட்ச பழம் எது இருக்கோ அதை கொடுங்க, இல்ல ஒண்ணு இல்லைன்னா ஒவ்வொரு டிராப் ஜலத்தை விடுங்க போதும். வெறும் ஜலத்தை விட்டாலே அவருக்கு சந்தோஷம். அப்படி இந்த பக்திங்கிறது மனுஷனுக்கு தானா வரணுமே தவிர, அவன் கர்மாவையும் உபாசனம் பண்ணினா வருமே தவிர வேற விதமாக வராது. அந்த பக்தியோட அறிந்தால்தான் ஆத்ம தத்துவத்தை அறிய முடியும். கர்மானது எப்படின்னு தானா வர வேண்டும், பண்ண வேண்டியது. அதனால வித்யாயா பிரதிகூலம் ஹி கர்மஸ்ய சாபிமானத நிர்விகார ஆத்ம புத்தி வித்யேதி இஹ பிரகீர்த்திதா. இந்த கர்மாவை பண்ணும் பொழுது எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் பாருங்க. கர்மா மனுஷனை எப்படி கட்டுப்படுத்துறது? கர்மா பண்றேன், இந்த பண்ணின கர்மாவானது மனுஷனை எப்படி முடி போடுறது? அவன கர்மா பண்ண வரைக்கும் தான் உங்களுக்கு சுவாதந்திரம் இருக்கு. ஒன்ஸ் கர்மாவை பண்ணியாச்சுன்னா அதனுடைய பலம் அனுபவிச்சுத்தான் ஆகணும். நான் கர்மாவை பண்ணிவிட்டேன் எனக்கு இப்ப பலம் வேண்டாம்னு சொல்ல முடியாது. அப்படின்னா கர்மா பண்ணி கர்மா பலமானது அனுபவிச்சுத்தான் ஆகணும். ஆனா கர்ம பலமானது அனுபவிச்சுள்ளால் துன்பம் வரும். ஏன்னா கெட்ட கர்மாவும் பண்றாளா இல்லையா, நல்ல கர்மாவும் பண்றாள் கெட்ட கர்மாவும் பண்றாள். அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கர்மா பண்ணிவிட்டு அந்த பலம் வேண்டாம்னு நீங்க சொல்லணுமே ஆனால் அதுக்கு எப்படி முடியும்? கர்மா பண்ணும் பொழுது ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாவை பண்ணுங்க. நான் இதை செய்கிறேன் எனக்குடையதான அபிமானம் இல்லாமல் கர்மாவை பண்ணுங்க, அப்பொழுது அந்த கர்ம பலமானது உங்களுக்கு ஒட்டாது. கர்மபலம் மனுஷனுக்கு ஒட்டாம இருக்கணுமே ஆனால் மனுஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்கணும். அத என்ன பண்ணணும்னு கேட்டா கர்மபலமானது இவனுக்கு ஒட்டாம இருக்கணும். சரி, ஒரு நிமிஷம் வெளியில போயிட்டு வரும். கர்மாவானது பண்ற வரைக்கும் நமக்கு சுவாதந்திரம் இருக்கு. எப்பொழுது தாங்கள் கர்மாவை பண்ணிவிட்டீளோ அந்த கர்ம பலத்தை மனுஷன் அனுபவிச்சுத்தான் ஆகணும், தவிச்சுக்க முடியாது. சவத்துல பந்து போட்டேனால் அது திரும்பி வரதான் வரும், அங்கே போய் ஒட்டாது. திரும்பி வரதுன்னு சொன்னா உங்க மேல படுறதோ இன்னொருத்த மேல படுறதோ தெரியாது. இப்ப கர்மாவானது தன்னுடைய பலத்தை அழிக்கத்தான் அழிக்கும் அப்படின்னு எப்ப நீங்க சொல்லிவிட்டீளோ, அப்ப கர்மா பண்ணாம இருங்களா, கர்மா பண்ண வேண்டாம், பலன் வராதோ இல்லையோ, இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்களால கர்மா பண்ணாம இருக்க முடியாது. ஏன் சுவாமின்னர், சரீரத்தாவது கர்மா பண்ணாம வச்சுக்கலாம், அதுவும் நடக்குமாங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். ரெண்டு நிமிஷம் இருக்கலாம், அதுக்கப்புறம் இங்கே சுத்தின்றவள், கண்ணை இப்படி பார்த்திருப்பாள், கண்ணை கொடுத்துருப்பாள், பெருமூச்சு வாங்குவாள், ஏதோ ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். இதையாவது ஏதோ ஒரு யோகம் பண்ணி நான் நிறுத்திடுறேன் சார்னு சொல்லுங்க, நான் தியானம் பண்றேன் நிறுத்திப்படுவேன்னு சொன்னாலும் ஒண்ணு இருக்கு மனசு, அத உங்களால ஒன்னும் பண்ண முடியாது, அனுபவிச்சுத்தான் ஆகணும். அது ஏதாவது நினைச்சுட்டே இருக்கும் சார், அதனுடைய சுபாவம் அது. உள்ளூர மனசெல்லாம் அப்படி இருக்கணும்னா சென்னை எப்படி ஆயிடுது, எப்படி போச்சு, அது பண்ணணுமே இது பண்ணணுமே, எங்கேயாவது சின்ன சத்தம் வந்தாலும் அது என்ன சத்தமா இருக்கும், பல்லி போட்டு சத்தம் போட்டதா, அது எனக்காக தான் சொல்றதா, என்ன பல்லி இன்னொரு பல்லியோட பேசப்படாதா, உங்களோட தான் பேசணுமா, இதுக்கு என்ன, இப்படி எல்லாம் இந்த மனசுல சுத்திண்டே இருக்கும். மனசுடைய சுவாவமே அசஞ்சுண்டே இருக்கிறது தான். சஞ்சலமே மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் சத்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். அப்படி இந்த மனசானது இப்படி சுத்திண்டே இருக்கும் பொழுது அந்த மானசுக்கு என்ன கர்மா வந்துட்டே இருக்கும் இல்லையா? கர்மாவை பண்ணாமலும் நீங்க இருக்க முடியாது, கர்மாவை பண்ணினா பலனை அனுபவிச்சுத்தான் ஆகணும். என்ன சார் பண்றது, மானிடத்துக்கு ஒட்டும் பண்ண முடியாதுங்கிற கர்ம பலம் வந்தா ஏதாவது நல்லதோ கெட்டதோ வரத்தானே வரும் அப்படின்னு நீங்க கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்ற, கர்மா நீங்க பண்ணித்தான் ஆகணும், ஆனா அந்த கர்மா வந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்காம இருக்கணுமே ஆனால் ஒரு வழி இருக்கு. என்ன வழின்னர், இந்த கர்மாவை நான் செய்கிறேன் எனக்குடையதான எண்ணம் இல்லாமலும், இந்த கர்மாவனுடைய பலம் எனக்கு வேணும் எனக்குடையதான எண்ணம் இல்லாமலும், இதுதான் பரமாத்மா திருப்தி அடையட்டும் எனக்குடையதான எண்ணத்துடனும் கர்மா படிநிலையனால் இனிமேல ஒரு கர்மா அந்த கர்மா உங்களை ஒண்ணும் பண்ணாது. சரியா பேச்சா? அப்ப என்ன கர்மா நீங்க பண்றேள், கர்ம பலமானது உங்களுக்கு ஒட்டாம பாத்துக்கிறேன். கர்ம பலமானது எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒட்டுறது, கர்மாவில நான் பண்ணுகிறேன் எனக்கூடியதான எண்ணத்துடன் பண்ணினால். வித்யாயாக பிரதிகூலம் கர்மஸ்யாஸ்தாபிமானதா, ஆகையால் எந்த கர்மாவானது அபிமானத்துடன் பண்ணுகிறானோ அந்த கர்மா உங்க அறிவுக்கு விரோதமானது. காமிய கர்மா பண்ணிட்டே இருந்தால் இந்த ஜென்மாலும் உங்களுக்கு பக்தி வராது. பக்தி வரலன்னா குரு லாபம் கிடைக்காது, குரு லாபம் இல்லைன்னா உனக்கு மோட்சம் கிடைக்காது. இப்ப நல்லா நிறைய பெரிய கர்மாக்கள்லாம் பண்றா சார், கோவில் கட்டுறாரு, குறை கட்டுறாரு, ரொம்ப புண்ணிய ஆத்மா, நான் இல்லையா சொன்னேன், புண்ணியம் உங்களுக்கு இருக்கு, ஆனால் அந்த புண்ணியமானது பக்தியை அழித்து பக்தியினால் அறிவை கொடுத்து குரு லாபம் கிடைச்சு மோட்சம் வராது. ஏன், இது எனக்கு வேணும்னு ஒரு பலனை உத்தேசித்துனா பண்ணிட்டு இருக்க, பகவானிட்ட போய் ஏழ்மலையானா எனக்கு இது கொடுங்க, இதை கொடுத்தா நான் உங்களுக்கு இதை நிறைவேற்றி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றேளோ இல்லையா? அப்ப என்னாச்சு, நீங்க இதை பண்ணினா எனக்கு அதை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றேன். விரதம் இருக்கேள், விரதம் இருந்தா அதுக்கு இந்த பலம் வேணும்னு சொல்றேன், அது பலம் கிடைக்கிறது. ஆனால் அதோட முடிஞ்சு போயிடுது, கடையில போய் காசை கொடுத்து பொருள் வாங்கினேன், காசு போயிடுத்த பொருள் வந்தாச்சு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் இந்த அபிமானம் இல்லாம பண்ணின கர்மா, கர்மாவை பண்ணியாச்சுன்னா அதுக்கு ரிசல்ட் வரணும்னு சொன்னேன். அந்த ரிசல்ட நீங்க எதிர்பார்க்கல, இது வேணும்னு கேட்கல. பரமாத்மா எதை கொடுப்பார்? எதை கொடுத்தால் உங்களுக்கு நன்மையோ அதை கொடுப்பார். உங்களுக்கு எல்லோருக்கும் நன்மையானது எதனால கிடைக்கிறது? ஞானத்தினால தான். அந்த ஞானமானது மனசு அசையாமல் இருப்பதனால தான். ஆகையால் சித்த சுத்தியை கொடுக்கிறார். அதனால எல்லோரும் கர்ம குர்வந்தி சித்த சுத்தையே சத்வ சுத்தையே. ஆகையால் கர்மாவ மகான்கள்னா கர்ம யோகமாக அனுஷ்டானம் பண்றா. எதற்காக? சத்வ சுத்தையே, அதான் வழி. ஆகையால் அபிமானத்தோட இருக்கக்கூடியதான செய்ததான கர்மாக்களுக்கு தான் அறிவுக்கு விரோதம். அந்த அறிவு எப்படி இருக்க? நிர்வக ஆத்ம புத்திஷ்ட வித்யா. அறிவுன்னா என்ன சார்? மாறாததான ஆன்மா. நமக்கு மீதி எல்லாம் உலகம் முழுக்க மாறுறது, நம்ம சரீரமே மாறுறது. பிறக்கிறப்போ ஒரு ஜான் இருந்தோம், அதுக்கப்புறம் ஆல்ரெடி வளரணும், வளர்ந்தோம். சில நாளைக்கு குண்டானா, சில நாளைக்கு அப்படியே இழைச்ச போறா. எவ்வளவு மாறிட்டு இருக்க? சரீரம் மாறுறது, புத்தி மாறுறது, ஒரு காலத்துல ஒன்றும் தெரியல. இப்ப அது இது வாசிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றேன். வயசான காலத்துல எல்லாம் மறந்து போச்சுன்னா, மறந்து போனா என்ன? வயசான வாழ்ல பழைய நாள்ல டெலிபோன் நம்பர்ல மறந்து போச்சுமா? இப்ப சின்ன வாழ்க்கையே மறந்து போச்சு. என்ன செல்போன் வச்சுண்டு அதுல அவன் வீட்டு நம்பரே அவன ஞாபகம் இல்ல. என்னைக்காவது சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அலையறான், எங்கேயாவது சார்ஜ் இருக்கா சார்ஜ் இருக்கான. தவிர அது இல்ல, அது மாதிரி வாழ்க்கையே இல்ல. அப்படி அதுக்கு ஒரு தாசம் ஆயிட்டான். அதே மாதிரி லோகத்துல எது மாறல சொல்லுங்க? எல்லாம் மாறுது. ஆனா ஒண்ணு மட்டும் மாறாம இருக்க நீங்க கவனிக்கல. என்ன மாறல தெரியுமா? நான்ங்கிறது. ஒரு ஜான் இருக்கிறப்போ நான் தான் நினைச்சேன், ஒரு அடி இருக்கிறப்போ நான் தான் நினைச்சேன், ரெண்டு மூணு அடிக்கு வளர்ந்த பிறகு நான் தான் நினைச்சேன், ஸ்கூல்லயும் நான் தான் படிச்சேன், காலேஜ்லயும் நான் தான் படிச்சேன், அதுக்கப்புறம் என்னாச்ச? கல்யாணமும் நான் தான் பண்ணிட்டேன், குழந்தைகளும் எனக்கு தான் வந்திருக்கு, நான் தான் உத்தியோகத்துக்கு போனேன், நான் தான் ரிட்டையர். நான் மாறலையே. உடம்பெல்லாம் மாறி இருக்கு, புத்தி மாறி இருக்கு, சந்தர்ப்பங்கள் மாறி இருக்கு, பணக்காரனா இருக்கு, ஆனா நான் மாறி இருக்கோ. என்ன சார்? மாறாதது நான். அந்த நான் யார்? பிரம்மம். அதனால நான் சொல்றது மட்டும் மாறாத பொருள். நிர்விகார ஆத்ம புத்திஷ்டா. இந்த அறிவு நமக்கு வரணும். நிர்விகாரமான மாறுதல் அற்றதான ஆத்ம புத்தி இருக்கு பார்த்தீங்களா? இதுக்குதான் வித்யான்னு பேரு. சயின்ஸ் வித்யா, பிசிக்ஸ் வித்யா, கெமிஸ்ட்ரி வித்யா, காமர்ஸ் வித்யா நினைக்காதீங்க. இதுதான் அறிய வேண்டியதான அறிவு. மற்றதெல்லாம் வயத்த பொழப்புக்காக அறிவு, காதுவக்காக வரக்கூடியதான அறிவு. நிஜமான அறிவுன்னு என்னது? உங்களை பத்தி தாங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வித்யை இருக்கே, நிர்விகாரமாக ஒரு வித்யை இருக்கே, இது அந்த கர்மாவோட விரோதம் சார். ஏன் சொல்றார்? அகம் கர்த்தா மமேதம் சியாதிதி கர்ம பிரவர்த்ததே. அகம் கர்த்தா. எந்த கர்மாவை நீங்க பண்ணும் பொழுது நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாம பண்றோம். சமையல் பண்ணும் பொழுதும் சீக்கிரமா சமைக்கணும், நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு எண்ணத்தோட தானே பண்ணிட்டு இருக்கேன். கேர்ஃபுல்லா எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு காரம் போடணும், எதற்கு பிறகு எது பண்ணணும் நினைச்சிட்டு தானே போட்டிருக்கேன். அப்படியே மெக்கானிக்கல பண்றோம், மெக்கானிக்கல் பண்ண சாப்பிடறோம், மெக்கானிக்கல் சாப்பிடணும், அவ்வளவுதான். அப்ப விவகாரம் என்ன? எந்த செயல் பண்ணும் பொழுதும் நான் பண்ணி கொண்டிருக்கேன் ஒரு அட்டென்ஷனோட பண்றேன். ஒரு எஸ்ஸே எழுதணும்னு அட்டென்ஷனோட பண்றேடா இல்லையா? யார் எழுதுறான்னு கேட்டா உங்களுக்கு தெரியறதுன்னா நான் எழுதுறேன். நான் எழுதுறேன், நான் இதை செய்கிறேன் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் ஒரு செயலும் யாரும் பண்றதில்லை. அப்ப என்ன? எந்த கர்மாவை பண்ணினாலும் நான் செய்கிறேன் எனக்கூடியதான கர்த்தத்துவ ஞானம் இருக்கு, பிறகு இதை செய்கிறேன் எனக்கூடியதான கர்ம ஞானம் இருக்கு, செய்கிறேன் எனக்கூடியதான அறிவு இருக்கு, இதற்காக செய்கிறேன்னு வேற இருக்கு. எதற்காக எழுதுறேன்? கேட்டு தொலைச்சா கொடுக்கணும் அப்படின்னு பண்ணித்தானே பண்ணிட்டு இருக்கள். சமையல் பண்ணாது போனா எப்படி சாப்பிடுறது? பசிக்கும். அதுக்காக சமையல் பண்ணணும். இதற்காக சமைக்கிறேன். எங்க சமைக்கிறேள்? சமையல் அடுப்புல, அடுப்படையில சமைக்கிறேள். சோ எந்த இடத்துல சமைக்கிறேள், யாருக்காக சமைக்கிறேள், எப்படி சமைக்கிறேள், சமைக்கிறேள் எனக்கூடியதான செயல், எதை சமைக்கிறேள், யார் சமைக்கிறார், இத்தனையும் இருக்கணும். இதுதான் பஞ்சைதானே அப்படின்னு பகவத்கீதையில சொல்லிருக்கு. அதுக்காக அதிஷ்டானம் ததா கர்த்தா 18வது அத்தியாயத்தில் போய் சொல்ற. முதல்ல ஞானத்தை சொல்ல அங்க போய் கர்மாக்களை மறுபடியும் சொல்ல. கரணஞ்ச பிரதக் விதம், பல விதமான கரணங்கள் இவை இருந்தா தானே முடியும். பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபோதமே, பகவத்கீதையில இல்லாத விஷயமே இல்லை. ஆனா அது அப்பப்ப மறந்து போயிடுறது. அது விவகாரம் என்ன, இப்படி இந்த கரணங்கள் நான் செய்கிறேன், இதை செய்கிறேன், இதற்காக செய்கிறேன், இங்கு செய்கிறேன், இப்படின்னு இப்படி செய்கிறேன், இவைகள்லாம் வருதோ இல்லையோ, இவைகள் இருந்தா தான் கர்மம். ஆனா அறிவுங்கிறது எப்படி சார், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அறிவுன்னு வந்த பிறகு சர்வம் கல்விதம் பிரம்மா, எங்கும் ஆத்ம தத்துவம் இருக்கு, பக்தியிலையும் எங்கும் பரமாத்மா இருக்கார், அம்பாள் எங்க இருக்கா, முன்னாலையும் பின்னாலையும் மேலையும் கீழே, புரஸ்தாத் பர்சயோ புரட்டே நமஸ்குரியா அமபரியதா, எல்லா இடத்துலயும் இங்க இருக்கு. பக்தியோ ஞானமோ வரும் பொழுது அது எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு தான் வரும். ஞானிக்கு அவன் ஏதாவது கர்மா பண்ணான்னு வச்சுங்களேன், அந்த கர்மா எப்படி இருக்கு, பிரம்மா அர்ப்பணம் பிரம்மாவிர் பிரம்மாக்னவ் பிரம்மணாகுதம் பிரம்ம இவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படி, பிரம்மார்ப்பணம் பிரம்மாவி பிரம்மார்ப்பணம், நான் எதை கொடுக்கிறேனோ அது பிரம்மம், எதனால் கொடுக்கிறேனோ அது பிரம்மம், எங்கு மந்திர ஹோமம் பண்றேனோ அது பிரம்மம், எந்த மந்திரத்தினால் ஹோமம் பண்றானோ அது பிரம்மம், எந்த நெய்ய விடுகிறேனோ அது பிரம்மம், எல்லாம் பிரம்மம் சார் அவனுக்கு. அவனுக்கு என்ன, சர்வம் பிரம்மம் ஆயிடுது. இவருக்கு என்ன, எல்லாம் வெவ்வேறையா இருக்கு. கர்மா பண்ணும் பொழுது நான் எழுதுகிறேன், பேனாவால் எழுதுகிறேன், இதற்காக எழுதுகிறேன், இப்படி எழுதுகிறேன், ஒரு செயல வேணா இத்தனை வேணும், இல்லையெல்லாம் ஒண்ணும் ஒன்னாகாது. ஆனா அறிவு வந்த பிறகு எல்லாம் ஒன்னாயிடுது, பக்தியிலேயே எல்லாம் ஒன்னாயிடுது. என்ன பகவான நினைச்சு நினைச்சு பகவானோட ஒன்றி போயிடுறானோ இல்லையோ, அதானே உத்தமமான பக்தி. நான் பகவானை பூஜை பண்ணிருக்கேன்னு தெரியாமலேயே பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்டதான அந்த ஞான நிலைக்கும் கர்ம நிலைக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த ரெண்டும் ஒன்னா செய்யாது. அத பாருங்க, அகம் கர்த்தா மமேதம் சியாதிதி கர்ம பிரவர்த்ததே, ஒண்ணு வஸ்வதீனா பவேத் வித்யா கர்த்வதீனோ பவேத் விதி, இன்னொன்னு அறிவுன்னு உங்களுக்கு வருதோ இல்லையோ, இந்த அறிவானது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அறிவுக்கு. என்ன தெரியுமா, பொருள் எப்படி இருக்கோ அப்படித்தான் சார் அறிவு வரும். இந்த மைக்க பார்த்தா மைக்குன்னு ஒரு யானையும் ஞாபகம் வருமா இருக்காது, யாராவது இதை பார்த்து யானையும் சொல்றானோ, ஏன் சார் சொல்லல என்ன, அத எதை பார்த்தா அது எப்படி இருக்கோ அந்த அறிவு வருவே தவிர இன்னொரு அறிவு வந்து வரவே வராது. அது அதனுடைய சுபாவம். அறிவானது கருப்பா இருந்தா பாக்கிறவனுக்கு கருப்பா தெரியும், வெளுப்பா இருந்தா வெளுப்பா தெரியும், நீளமா இருந்தா நீளமா தெரியும். வஸ்து அதீனா யதா புத்தி வித்யா, வித்யான அறிவு பொருள் எப்படி இருக்கோ அப்படித்தான் அறிவு வரும், வேற விதமாக அறிவு வராது. வந்தா அது உண்மையான அறிவு இல்லை, ஏதோ தகராறுன்னு அர்த்தம். கருப்பு கண்ணாடி போட்டிருக்கான், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான், வெளுப்பா இருந்தாலும் கருப்பா தெரியுது, அது இவன் கண்ணுல மிஸ்டேக், இவன் போட்டு இருக்கான். ஆனா சாதாரணமா என்ன, எது எப்படி உள்ளதோ அது அப்படி வந்தால் அதுக்கு என்ன பேரு, அதுக்கு தான் அறிவுன்னு பேர். ஆனா எப்படி உள்ளதோ அதை விட்டுவிட்டு இன்னொரு விதமாக அதை இவன் பார்த்தானே ஆனால் அதுக்கு கர்மானு பேர். கர்த்ரதீனோ பவேத் விதி, லோகத்தில் என்ன சொல்றது, ஒரு கல்லை வச்சு இத காத்தாயின்னு பூஜை பண்றான். கிராமாந்தரத்துக்கு போனேலையானால் ஒரு பெரிய பொம்மை பெரிய கல் இருக்கும், இல்ல மரத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க என்ன சுவாமி, அது மரமானது பகவான் இவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அஸ்வத்த பிரதர்ஷனம் சோமவாரம் வந்தேன்னா ஏண்டானார், அது பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சுவாமி இது மரம் தானேயா, அந்த மரத்து மேல காக்கா எல்லாம் உட்கார்ந்து இருக்கு, நீங்க போய் அதை போய் பூஜை பண்றீங்களேன்னார். இல்ல இல்ல, அது அப்படி பூஜை பண்ணா பலம் உண்டு, உங்க அதுல ஸ்ரீசக்கரம் இருக்கு, ஸ்ரீசக்கரம் நினைக்கிறோ அம்பாள்னா நினைக்கிறேன், அங்க இருக்கக்கூடியதான லிங்கத்தை பார்த்து சாட்சாத் பரமேஸ்வரன் பார்வதிபதி அவர் வந்து விருஷபாருடன் உமா சகாயன் திருநேத்திரன் அப்படின்னு சூலகாரி இப்படின்னு நினைச்சுண்டு லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கேன். பத்திரமா அதை எடுத்துன்னு வந்து அதை பாலபிஷேகம் பண்ணி அதை தொடச்சு சந்தனமிட்டு குங்குமம் இட்டு அதுக்கு வச்சு பூஜை பண்ணி பக்தியோட பண்ணிட்டு இருக்கல, இது வெறும் கல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கல. இது என்ன நினைச்சிருக்க, பரமேஸ்வரன் நினைச்சிருக்க. அதே சால கிராமத்தை அதுவும் நம்மதான கிடைச்ச கல்லு தான், கண்டக்கிய நினைச்சல கல்லு தான். ஆனா அந்த கல்லு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அது சால கிராமம் நினைச்சுட்டு அது மகாவிஷ்ணு அங்க இருக்கார், ஸ்ரீ சக்கரவர்த்தி அம்பாள் இருக்கா, இதுக்கு என்ன சார், இதுதான் விதின்னு பேர். சோ ஒன்ன இன்னொன்னா பார்க்கிறது விதி, இருக்கிறது இருக்கும்படி மட்டும் அறிவு வர்றது ஞானம், இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். இத்தனையும் சூத்திர பாஷ்யத்தில் இருக்கிறது அவ்வளவு சுலபமா இந்த ஸ்லோக புத்தகத்தை சொல்லிட்டார். வஸ்வதீனா பவேத் வித்யா கர்த்ரதீனோ பவேத் விதி காரகாணி உபபுருத்னாதி வித்யா புத்திம வீவ உஷரே. அதோட மட்டும் இல்ல, எப்பொழுது உங்களுக்கு பரமாத்மாவுடைய அறிவு வந்ததோ அப்பொழுது எல்லாம் பரம்பொருளாகவே காணப்படுகிறது. பரம்பொருளை தவிர இன்னொரு பொருளானது உங்களுக்கு காணப்படவில்லை, எங்கும் பரம்பொருள் தான். இரண்யகசிபு இருக்க, பிரகலாதன் பக்கத்தில் இருக்க, பிரகலாதன் பரமாத்மா எங்கும் உள்ளார் அப்படின்னு சொன்னான். இவருக்கு தெரியல, உலகம் உலகமாக பார்க்கிறாரே ஒழிய உலகத்தை பரம்பொருளாக பார்க்கவில்லை. டேபிள் தெரிகிறது, சேர் தெரிகிறது, மனுஷால் தெரிகிறார், மனுஷால இவர் வேறு, அவர் வேறு, அது வேறு, இது வேறு, இப்படித்தான் இரண்டி கருப்புக்கு தெரிகிறதே தவிர எல்லாம் பரம்பொருள்னு எதையும் பரம்பொருளா பார்க்கல. எங்க இருக்குப்பா பரம்பொருள்னர், எல்லாமே பரம்பொருளுங்கிறாங்க. இது ரெண்டும் எப்படி மீட் ஆகும் ஒரு இடத்துல, ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி சொல்றான், ஒருத்தனுக்கு கம்ப்ளைண்டா மாறுதலா சொல்லிட்டு இருக்காரு, ஒன்னும் சரியா இல்லையே. அப்பொழுது அவர் கேட்கிறார் ஹிரண்ய பசுக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குங்கிறியா, எல்லா இடத்துலயும் நான் பாக்கிறேங்கிறார். ஓஹோ, அப்ப இந்த தூணுல இருக்கார், சத்தியம் விதாதும் நிஜ பிரத்ய பாட்டிதம், தன்னுடைய பக்தன் சொன்னதான வார்த்தைய நிஜமாக்கணுங்கிறதுக்காக அங்க நரசிம்மமூர்த்தியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் சொன்னதுனா இங்க இருக்கான்னு கேட்கல, வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. கதையால் எனக்கு தெரியாது இருக்காரே, இருந்தா நான் அவனை கொன்னுடுறேன்னு கதையால் அடிச்சான், அவன் கொல்லப்பட்டான். நமக்கு கதை தெரியும், ஆனா விஷயம் என்ன நம்ம கவனிக்கணும். அறிவாளியா இருக்கிறவனுக்கு, உத்தம பக்தனுக்கு அவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு, எல்லா இடத்துலயும் அவன் நினைக்கிற தெய்வம் இருக்கு. இதுதான் நீங்க பண்ணக்கூடியதான பூஜையோ ஜபத்தனுடைய பலம். எங்கும் எதிலையும் பரம்பொருளை பார்க்க தெரியணும், அப்படி பார்க்க தெரியல, அப்படியே காணப்படும். அது ஞானத்தினுடைய மகிமை. ஆனா கர்மாவை பண்ணும் பொழுது எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னா நடக்குமா? கர்மான்னா பண்றவன் வேறு, பண்ணக்கூடியதான செயல் வேறு, ஹோமம் வேறு, ஹோமத்துக்கு ஹோம குண்டம் வேறு, நடுவில் இருக்கக்கூடியதான மணல் வேறு, நீங்க பண்ணக்கூடியதான மந்திரம் வேறு. மந்திரம் வாயால சொல்லிட்டு இருக்கேள், நெய்ய கையால எடுத்து விட்டு இருக்கேள், எரியது நெருப்பு, நெருப்பு ரொம்ப எரிக்கிறது சார், இங்க ரெண்டு நினைச்சு ரெண்டு வரட்டிய போடுங்கள் விவகாரம் முழுக்க. என்ன வித்தியாசங்கள் இருந்துதானே கர்மாவை பண்றேன். எந்த கர்மாவை பண்ணும் பொழுதும் கர்மாவில மாறுதல்கள் அவசியம் வேணும். ஆனால் ஞானத்துல எல்லாமும் பரம்பொருள் எனக்குடையதான் அறிவு, இந்த ரெண்டும் சேருமான், சேராது அவ்வளவு. அதனால ஞானம் வந்த பிறகு கர்மாவை பண்றதில்லை, ஞானம் வருவதற்காக கர்மா பண்ணித்தான் ஆகணும். ஞானம் வரணும்னா என்ன பண்ணும், கர்மாவை பண்ணணும், உபாசனங்களை பண்ணணும், பக்திய பண்ணணும், பரமாத்மாவை போற்றணும். பிறகு சித்த சுத்தி வந்து குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அவர் ஆத்ம தத்துவத்தை சொன்னால் அப்புறம் புரியும், அப்புறம் தான் ஞானம் வரும். திடீர்னு பிறந்ததுமே பக்தி வரல சார், நம்ம வந்திருக்க குழந்தைகள்லாம் பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காளே, பகவான் இடத்துல கை கூப்பி நமஸ்காரம் பண்றாள், பழைய நாள்ல இப்ப அதுவும் இல்ல. ஒருவேளை பண்றதா இருந்தாலும் அந்த சூழ்நிலையினால வந்தது, பெரியோர்கள் எப்படி இருக்காளோ அதை பார்த்து அந்த சூழ்நிலையில வந்தது. ஆனா நகமான பக்தி அவனுக்கு வரணுமையானால், அந்த குழந்தைக்கு வரணுமையானால், அவன் கர்மாக்களை பண்ணணும், கோவிலுக்கு போகணும், பகவானை வணங்கணும், பெரியோர்களை வணங்கணும். இப்படி கொஞ்ச நாள் பண்ணி பண்ணி அவனுடைய மனசு சுத்தமாகுமையானால் அப்பொழுதுதான் பக்தியோ ஞானமோ நேரிடும். மனிதர்களுடைய மனசு எப்படி இருக்கணும், ஊசி மாதிரி கூர்மையா இருக்கணும், குஷாகர புத்தியா இருக்கணும். நமக்கு இப்ப எப்படி இருக்க, உலக்க மாதிரி இருக்கு மனசு, முசலாக்கிற புத்தி, குஷாகர புத்தி இல்ல அப்படி இருக்கு. ஆனா அதெல்லாம் வரல, பக்தி வரணும், ஞானம் வரணும்னா ஏகாகிரமா இருக்கணும், ஒரு முனையாக இருக்கணும். அது எப்படி வரும்? ஒரு முனையாக ஆக்கணும். எப்படி ஆக்கணும்? அத சாணக்கல்ல வச்சு தேய்க்கணும். அது என்னது? கர்மாக்கள், பக்தி. அதுக்காகத்தான் சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, அதை பண்ணுங்கோ, இதை பண்ணுங்கோ, ஸ்ரீகளா இருந்தா குத்துவளை கேட்டு வச்சு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ, சௌந்தர்ய ஸ்லோகம் பண்ணுங்கோ. இதெல்லாம் ஏன் சொல்றா? இந்த புத்திக்கு கூர்மை வரணும். கூர்மை வறுமையானால் அந்த குரு சொன்னவான வார்த்தை இவருக்கு பிடிக்கும், பக்தி உதிக்கும். பக்தி உதித்ததையானால் அவனுக்கு அறிவு வரும். ஆகையால் இந்த ரெண்டும் ஒன்னா சேராது. காரகாணி உபமுரத்னாதி வித்யா புத்தி வூஷரே. எப்படி தெரியுமா? பாலைவனத்துல ஜலம் இருக்குன்னு நினைச்சான். நிஜமா ஜலம் இருக்க சார்? ஜலம் இருந்ததுன்னா அதுக்கு பாலைவனம்னு பேரு இல்ல. நிஜமா ஜலம் இல்ல, இங்க இருக்கா போல காணப்படுறது. ஊஷர பூமி அது, டெசர்ட். அங்க ஜலம் இல்ல, ஜலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனாலும் ஜலம் இருக்கா போல காணப்படுறதோ இல்லையா? அது எப்ப கிட்ட போய் பார்த்தேன்னா தெரியும். அதே போலயே காரக அணி உபபுருத்தனாதி, இந்த நான் இதை செய்கிறேன், இதற்காக செய்கிறேன், இப்படி செய்கிறேன், இங்கு செய்கிறேன் எனக்கூடியதான காரகங்கள் பஞ்சைத அணி மகாபாகோ இவையெல்லாம் என்ன? இந்த ஞானம் வந்தா அழிஞ்சு போயிடும். அது வரைக்கும் இது சத் சத்தியமாதாய கர்ம கர்த்தும் வியவஸ்யதி. ஆனா இவைகள்லாம் உண்மை எனக்கூடியதான கண்ணோட்டத்தை தான் கர்மாவை பண்ணுகிறான். நான் இதை செய்கிறேன், ஆகையால் இந்த பலத்தை நான் அடைய போகிறேன், இந்த பலமும் நஜம் என்று நினைச்சிட்டு தான் கர்மாவை பண்றான். சாதாரண கர்மா மீதியெல்லாம் விடுங்க சார். சாதாரண டே டு டே ஆக்டிவிட்டிஸ், ஒரு டிவி வாங்குறேன்னு வச்சுங்களேன், அந்த டிவி வாங்குறப்ப அது உண்மைன்னு நினைச்சதுதான் வாங்குறேன், அது வேலை செய்யும் நினைச்சதுதான் வாங்குறேன். அவனை வேற கேட்கிறேன் எத்தனை நாள் கேரண்டி, அவன் சொல்றான் நாளைக்கு நீ இருக்கிறதே கேரண்டியான்னு கேட்டு வைக்கட்டும். அந்த கடையில வாங்க விழா உண்மை தானே? நாளைக்கு நம்ம இருக்கோம் கேரண்டி இருக்கா? நீங்க இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம், அதான் நான் சொல்லல. நீங்க இருப்பீங்கிறது கேரண்டி உண்டா? இதுவே இல்ல, அது வேலை செய்யும்னு கேரண்டி இருக்கா? நீங்க வாங்கின வேலை கரண்ட் போயிடுது, டிரான்ஸ்பார்மர் பஸ்ட் ஆயிடுது, நாலஞ்சு நாள் ஆகும்னா என்ன சார் நான் வாங்கினேன்னு ஒன்னும் வரலையே? ஒன்னும் சொல்ல முடியாது சுவாமி. வாழ்க்கையானது எப்படி ஒரே சஸ்பென்ஸ் தான். ஆனால் இதெல்லாம் பொய் நினைச்சுண்டா வாங்குற இல்ல, இந்த சாதாரணமான லௌகிக்கமான ஒரு செயல் பண்ணும் பொழுது நான் வேறு, இது வேறு, இங்கு வாங்குறேன், இதை பண்ணுகிறேன், இதனால் எனக்கு ஆனந்தம் வரும், நான் வேறு, வரக்கூடியதான ஆனந்தம் வேறு, இத்தனை பேதங்களோட நீங்க பண்ணிட்டு இருக்க. ஆனால் ஞானம் வந்த பிறகு எல்லாமும் பிரம்மம், எல்லாமும் தெய்வம். இந்த ரெண்டும் ஒண்ண சேருமா சொல்லுங்க பாக்கலாம். அதான் காரகாணி உபபுருத்னாதி வித்யா புத்தி மேஷரே. வெறும் புத்தின்னு சொல்றாரு, ஜல புத்தி மேவா அப்படின்னு. இது சத் சத்தியமாதாய கர்ம கர்த்தும் வியவஸ்யதி. இதுக்காகத்தான் இத இதெல்லாம் உண்மை உண்மைன்னு நினைச்சுட்டுதான் கர்மா பண்ண தொடங்குறான். ஆகையால் விருத்வத்வாத்யம் கர்ம கர்த்தும் ந வித்யா. ஆகையால் ஞானம் வந்த பிறகு அவன் சமாதியில இருப்பானே ஒழிய கர்மாவ பண்ண மாட்டான். ஞானம் வந்த பிறகு சரீரம் தெரியாது, ஞானினக்கூடியதான எண்ணம் இருக்காது. அவர் பாட்ட கண்ண மூண்டு இருப்பார் முனிவர். எத்தனை நாள்? வருஷம் இருப்பார், ரெண்டு வருஷம் இருப்பார், பத்தாயிரம் வருஷம் தபஸ் பண்ணி இருந்த மகான்கள்லாம் இருக்கார். விஸ்வாமித்திர போன்றதான மகர்ஷிகள் எப்படி சார்னர்? சில பேர் தூங்குவா, ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கண்ணை முழிச்சு பார்ப்பான், இந்த பூனை தூக்கம். இன்னொருவர் அரை மணி நேரம் எழுந்துப்பார். சில பேர் படுத்துண்டார்னா எழுப்பினாதான் எழுப்பது, இல்லைன்னா அந்த நாளெல்லாம் தூங்கி தூங்குவார் பொழுது. சில பேர் பாருங்க இன்னைக்கு அதுலயும் அந்த மாடர்ன் டேஸ்ல படிச்சவா கூட 8:30 வரைக்கும் தூங்குறார் சார். பார்த்தா மனசுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. எல்லாம் படிச்சவா தான், நல்லா படிச்சவா, நல்ல மார்க் வாங்கி எம்ஏ எம்எஸ்சி படிச்சிருக்கா, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா. ஆனா இந்த டிசிப்ளின் இல்ல, காலமே சூரியோதயத்துக்கு முன்னால எழுந்துக்கணுங்கிற எண்ணமே இல்ல. அவ அது படிக்கலையோ என்னமோ தெரியல, பெரிய சொல்லி தராளோ இல்லையோ. எப்ப சூரியோதயத்துக்கு முன்னால எழுந்துக்கணும், 4:30 எழுந்துக்கணும். அந்த 4:30 வரையிலிருந்து 5:30 வரைக்கும் நீங்க பண்ணக்கூடியதான செயல் இருக்கு, அது அதிகமான பலத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த உலகம் எல்லாம் சாந்தமா இருக்கு. உலகம் சாந்தமா இருக்கும் பொழுது உங்க மனசும் சாந்தமா இருக்கு. கல்லோலம் இல்லாதான மனதினால் செய்யப்பட்டதான எந்த செயலும் அதிகமான பலத்தை கொடுக்குது. அதனால்தான் கான்சன்ட்ரேஷனா சொல்லுங்க சார், எதை செய்தாலும் கான்சன்ட்ரேட்டா செய்யுங்கிறான். காலமை வேலையில உலகமே கான்சன்ட்ரேட்டா இருக்கு, ஒரு சப்தம் இல்ல பாருங்க. ஒரு 5:30 ஆயிடுச்சுன்னா இந்த குருவிகள் அது கட்ட கட்டக்கத்தான் சத்தம் பண்றது, அதுக்கு முன்னால் ஒண்ணுமே இல்ல பாத்தீங்களா. அதனாலதான் காலம் எழுந்து பண்ணுங்கிறது. ஆனா இப்ப இருக்கிறவாள்லாம் ராத்திரி 2:30 வரைக்கும் முழிச்சுன்ற டிவி பார்த்து வேற ஏதோ காரியம் பண்ணி காலமே 8:30 எழுந்துக்கிறான். இவனுக்கு இப்படி சார் கான்சன்ட்ரேஷன் வரும் வாழ்க்கையில சொல்லுங்க பாக்கலாம். ஆகையால் இங்க என்ன சொல்றது, இது ரெண்டும் விருத்தமா இருக்கு. விருத்தத்வாத் அதஷ்டக்யம் கர்ம கர்த்தும் ந வித்யா. ஞானிகளா இருக்கிறவா அவ இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் தூங்கும் பொழுது எப்படி இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இல்லையோ, ஆகையால் தான் தூங்கும் பொழுது துன்பம் இல்லை. தூங்கும் பொழுது மனுஷனுக்கு துன்பம் இல்லை. ரொம்ப தலைவலியா இருக்கு, ரொம்ப தாங்க முடியல வலின்னு டாக்டர் என்ன பண்றாரு தெரியுமா, நான் ஒரு ஊசி போட்டுற தூக்கம் இல்ல ஒரு மாத்திரை கொடுக்கற தூங்கிட்டான். காலமே எழுந்தற பரியந்தம் அந்த வலியெல்லாம் தானா என்ன இருக்காது சரியாயிடுது. எழுந்தா சரியா போயிடு, இல்ல மறுபடியும் வந்தாலும் வந்துடலாம். துன்பம் வந்தாலும் வரலாம், ஆனா அது வரைக்கும் தெரியலையா. அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த சரீரத்துல முழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இது எனது எனக்குரியதான எண்ணம் இல்லாமல் பண்ணுவது சமாதி. அந்த சமாதியானது அறிவுனால் வரும், பக்தியினாலையும் வரும். ஆனால் விருத்தத்வாத் அதஷ்டக்யம் கர்ம கர்த்தும் ந வித்யா சஹைவ விதுஷா தஸ்மாத் கர்ம ஹேயம் மோட்சுனா. அதனால நான் அதை பண்றேன் இது பண்றேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க, வேதாந்தத்தை வாசிங்க, பரத்துவருளை அறியுங்க. அதனால அதை பண்ணணும் இது பண்ணணும் இங்கே போறான் அங்கே போறான் டொனேஷன் கலெக்ட் பண்றான் ஏதோ பண்றான். அது எப்ப பண்ணனா ஞானம் வருவதற்கு முன்னால. பக்தி வந்தது பரம்பொருளை பார்க்கிற வேதாந்த சிரவணத்தை தவிர வேற காரியம் இல்லை. விருத்தத்வாத்யம் கர்ம கர்த்தும் ந வித்யா சஹைவ விதுஷா தஸ்மாத் கர்ம ஹேயம் முமுட்சுணா தேஹாத்யைர விசேஷேண தேஹினோ கிரஹணம் நிஜம் பிராணினாம் ததவித்யோத்தம் தாவத் கர்ம விதிர் பவேது. தேஹாத்யைர விசேஷேண, இந்த மனிதன் செயலை பண்ணும் பொழுது எப்படி பண்ணுகிறான், இதை நான் பண்ணுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணுகிறான். இந்த நானுங்கிறது என்னன்னு அவனுக்கு தெரியல. இந்த உடலைத்தான் நானுங்கிறான். நான் வரேன் உங்க அத்துக்கு வரேன் நான் சொல்லி வந்தேனே, ஆனால் உடலை வீட்டுல வச்சுட்டு நான் மட்டும் வந்தேன் உங்களுக்கு தெரியுமா, கண்ணுக்க தெரியாதே ஆத்மா. சார் நான் வரேன்னு சொன்னா ஏதே உடல் வருது சார், பிராணம் எல்லாம் வெறும் உடல் வந்தா எப்படி இருக்கும்னு காசு மட்டும் நீங்களே பயப்பட்டுருவோம். என்னடா பண்றது பாக்கணும். அப்ப என்ன இருக்கணும், உடலையும் ஆன்மாவையும் சேர்த்துத்தான் நானுங்கிறள். நீங்க நன்னா யோசனை பண்ணி பார்க்கணும், இது சொன்னாத்தான் புரியுங்கிறள், சொல்லாத போனாலும் புரியும். நம்ம நினைக்கல அவ்வளவுதான். நான் தான் தாங்கள் எதை சொல்கிறேன், உங்களுடைய உடலையும் சொல்கிறேள், அந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் சேர்ந்திருத்தான் சொல்றேன். தீபம் லைட்டுன்னு சொல்றேன், இந்த லைட்டுன்னு எப்ப சொல்றேன், அது ஒழிக்கும் பொழுதுதான் லைட்டுன்னு சொல்றேன், ஒழிக்காம இருக்கும் பொழுது பல்புங்கிறள். நன்ன புரிஞ்சுண்டு பேசுறவ அப்படிதான் பண்ணுவான். தமிழ்ல விளக்குன்னு எதை சொல்றேன், விளக்கிக் கொண்டிருக்கும் பொழுது விளக்குங்கிற, தீபத்தை ஏத்தி வச்ச பிறகு விளக்குன்னு சொல்லணும். தீபம் ஏத்தி வைக்காம வெறும் அங்க வச்சிருந்தேன்னா அது என்னதான், தீப ஸ்தம்பம் இருக்குன்னு சொல்வான். என்ன பழைய நாள்லாம் இல்ல கேட்டு கிளியரா தான் சொல்வான். நம்ம இப்பதான் எல்லாத்தையும் யூஸ் பண்றோம், எல்லா வார்த்தையும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாத வேற ஏதோ பேசிட்டு இருக்கான் மனுஷன் தெரியல. பழைய நாள்ல கரெக்டா ஒவ்வொன்னுக்கு சொல்வேன். அப்ப அது விளக்கும் பொழுதுதான் அது விளக்கு, விளக்காத சந்தர்ப்பத்துல அதுக்கு விளக்கு எனக்கூடியதான பெயரே இல்ல. அதே விதமாக நான் சொன்னேன் ஆனால் என்னுடைய ஆன்மாவும் சரீரமும் கலந்து தான் பேசுகிறேன். ஆனால் எது வரைக்கும் உங்களுக்கு இந்த சரீரத்தோட நான் எனக்கூடியதான எண்ணம் உள்ளதோ அது வரைக்கும் தாங்களுக்கு கர்மா விடாது. நான் எனக்கூடியதான எண்ணமானது சரீரத்தை விட்டு போச்சோ அன்னைக்கு உங்களுக்கு மோட்சம். அது வர அந்த நிலை அந்த நன்னாள் எப்பவோ அதற்காகத்தான் வேதாந்த சிரவணம் பண்ணணும். முதல்ல கஜபாகத்துல சொன்னாரு நான்ங்கிறது என்னங்கிறது, அதை இங்க எவ்வளவு சுலபமாக வளர்க்கிறார் பாருங்க. தேகாத்யை ரவிசேஷேன தேகினோ கிரகணம் நிஜம். தேகாத்யை ஸ்தூல சரீரம் என்ன, மனது என்ன, புலன்கள் என்ன, புத்தி என்ன, பிராணங்கள் என்ன, இத்தனையும் சேர்த்து நான் என்று கிரகணம் நிஜம். இப்படித்தான் வழக்கத்தை வந்திருக்கேன். பிராணி நாம் எல்லோருக்கும் இதுதான், இது ஒத்தர் ரெண்டு பேர் கிடையாது, எல்லாருக்கும் உயிரவர்கள் எல்லாருக்கும். தத வித்யோத்தம் இது யார் சார் சொல்லிக் கொடுத்தா, யார் சொல்லி கொடுத்தா நமக்கு இந்த சரீரத்தை நான் யாராவது சொல்லி கொடுத்தாலோ இல்லையே, அம்மா சொல்லி கொடுத்தான்னு சொல்லலாம். அம்மா வந்து இது என்னன்னு இது என் கண்ணுன்னு தான் சொல்ல சொன்னான். கைய காட்டுன்னா கண்ணை காட்டுன்னா காதை காட்டுன்னா நீங்க காட்டினா சந்தோஷப்பட்டா. அப்ப என்னுடைய தலை என்னுடைய காத்து காது என்னுடைய கண்ணுன்னு தான் சொல்லி கொடுத்தா அம்மா. என்னுடையதுன்னு எது சொல்லி கொடுத்தாலும் அதை என்னை விட வேறுன்னு தானே சொல்லி கொடுத்திருக்கா. என்னுடைய புத்தகம் நான் புத்தகம் நான் புத்தகமா, இது டேபிள் சொன்னா நான் டேபிளா, அதனாலதான் இதுங்கிறேன் நான் வேற இது வேற. எப்பொழுது நான் இது என்னுடைய கண்ணு என்னுடைய தலைன்னு சொன்னேனோ அது நான் இல்ல, என்னுடைய உடல்னு சொல்லும் பொழுது உடல் நான் இல்ல. சோ பெரியோர் நமக்கு கரெக்டா தான் சொல்லி கொடுத்தா, ஆனா நம்ம என்னடா பண்ணினோம்னு நான்ங்கிறது ஏன் தான் புரிஞ்சுட்டோமோ, இது எப்படி நமக்கு வந்ததுன்னு தெரியலன்னா அது என்ன சார் சொல்வேன், அஜ்ஞானம் அறியாமை. எப்படி வந்ததுன்னு தெரியல சார், அறியாமை அறியாமையினால்தான் இத்தனையும் பண்ணினேன். பிராணினாம் தத வித்யோத்தம் தாவத் கர்ம விதிர்பவேத். எத்தனை நாள் உங்களுக்கு நான் எனக்கூடியதான எண்ணம் இந்த சரீரத்தில் இருக்கோ அது வரைக்கும் என்ன அர்த்தம், கர்ம அவசியம் பண்ணியாகணும். சோ எது வரைக்கும் சார் கர்மா பண்றது, 50 வயசு ஆயிடுச்சு கர்மா பண்ணி சந்தியாவந்தன் நிறுத்திடுறேன். 50 வயசு பண்ணினவனுக்கு சந்தியாவந்தன் நிறுத்திவிடலான்னு நிறுத்திக்கோன்னு சொல்லலாம், இனிமேல் அவன் நிறுத்த மாட்டான். காரணமா அதை பண்ணினா அவனுக்கு தோணும், ஹேபிட் ஆயிடுது. ஆனா இப்ப இருக்கிறவ பூனல் அன்னைக்கு போட்டாலும் அதோட சரி, அதுக்கப்புறம் பண்றது இவனுக்கு பண்ணுன்னு சொல்லணும். இந்த நம்ம சில கர்மாக்கள்லாம் சொல்லி இருக்கமே, பூஜை பண்றது ஆத்திர வழக்கேற்றி வைக்கிறது, பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றது, இவைகள்லாம் பிராக்டிஸ்ல வரும், பண்ணிண்டே இருக்கலாம். அதை பண்ணினா அதனுடைய பலம் என்னன்னு தெரியல உங்களுக்கு. அதனுடைய பலமானது பகவான் ஒரு நாள் நேரா பார்க்கற அளவுக்கு பலத்தை கொடுக்கும். இது சின்ன கர்மாக்கள் தான் நீங்க நினைக்கிறீர்கள், அதுதான் உயர்ந்ததான பலத்தை மனிதனுக்கு அளிக்கும். அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ளணும். ஆனா கர்மா எது வரைக்கும் பண்ணோம், இந்த சரீரத்தில் நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிற பரியந்தம் அது அந்த எண்ணம் போச்சுன்னா தானா ஞானம் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஞானி நிலைக்கும் அஜ்ஞானி நிலைக்கும் இருக்கிற வித்தியாசம் இவளுக்கு கரெக்டா போச்சு. பிராணினாம் தத வித்யோத்தம் தாவத் கர்ம விதிர்பவேது. அதற்கு பிறகு ஞானம் வந்த பிறகு என்ன, நேஜினே தீதி தேகாதீனு அபோஹ்ய ஆத்மா விசேஷ அவசேஷத அவிசேஷாத்ம போதார்த்தம் தேன அவித்யா நிவர்த்தித. இந்த அறியாமையானது எப்படி போகும், வேதாந்தத்தில் நேத்தி நேத்தி என்கிறதை புரிந்து கொண்டார் சொல்றது. இத நாளைக்கு கவனம் ஓ